SBS Audio is supported by advertising.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்திய தேர்தல் களம் குறித்த SBS தமிழின் சிறப்பு பார்வையில் உங்களுடன் இணைவது தமிழ் பிரபாகரன். இந்திய மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் வாக்கு சதவீத எண்ணிக்கை 65.14% பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் அமைதியான முறையிலேயே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதே சமயம் தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தன. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தொடரும் தாமதத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இறுதி நேரத்தில் அக்கிராம மக்களில் பலர் வாக்களித்திருந்தனர். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னைக்கான 2வது விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடக்கிறது. இதில் ஏகனாபுரம் உள்ளிட்ட சில கிராமங்களை முழுமையாக கையகப்படுத்தும் சூழல் நிலவும் நிலையில் அங்கு சுமார் 2 ஆண்டுகளாக எதிர்ப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அம்மக்கள் மக்களவை தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதேபோல் விருதுநகர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள சில கிராமங்கள் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்காக தேர்தலை புறக்கணித்துள்ளன. இந்திய மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி இந்தியாவெங்கும் உள்ள 89 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இதில் பிரதானமாக கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது. கேரளாவை பொறுத்தமட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையேதான் பிரதான போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டைப் போலவே பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற என்னும் மற்றொரு மாநிலமாக கேரளா திகழ்கிறது. இதுவரையிலும் அம்மாநிலத்தில் எந்த ஒரு தொகுதியிலும் பாரதிய ஜனதா வென்றதில்லை. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரள தேர்தல் களத்தில் எதிர் எதிர் துருவங்களாக உள்ளன. அக்கட்சிகளிடையே நாள்தோறும் சளைக்காத வார்த்தை போர் நடந்து வருகிறது. அதிலும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தொடங்கி காங்கிரசின் உள்ளூர் தலைவர்கள் வரை முன்வைக்கின்றனர். 2 முதல்வர்கள் சிறையில் இருக்கின்றனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீது மட்டும் பாஜக எப்படி கை வைக்காமல் இருக்கிறது என சந்தேகத்தை கிளப்பியிருந்தார் ராகுல் காந்தி. பதிலுக்கு இடதுசாரி தலைவர்கள் சிறைக்கு செல்ல அஞ்சுபவர்கள் கிடையாது. உங்கள் பாட்டி இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் இடதுசாரி தலைவர்களை 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைத்தார். ஆனால் இடதுசாரி தலைவர்கள் உங்கள் அசோக் சவானை போல சிறை செல்ல அஞ்சமாட்டார்கள் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்மையில் காங்கிரசின் முக்கிய தலைவரும் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வருமான அசோக் சவான் பாரதிய ஜனதாவில் இணைந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பாஜகவை எதிரியாக முன்வைத்து பிரச்சாரம் செய்யும் ராகுல் காந்தி ஏன் பாஜக வலிமையாக உள்ள மாநிலத்தில் போட்டியிடாமல் கேரளாவில் வந்து போட்டியிடுகிறார் என்ற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக ராகுல் காந்தி மௌனம் காத்தது ஏன் என்ற கேள்வியையும் பினராயி விஜயன் முன்வைத்திருக்கிறார். காங்கிரசின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது முறையாக களம் காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டியிடுகிறார். கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீசன் முன்வைத்துள்ள பார்வை, மத்தியில் அமைந்துள்ள ஃபாசிச அரசு மக்கள் மத்தியில் பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மையினர் மட்டுமல்ல, மத நம்பிக்கை உள்ளவர்கள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பீதி ஏற்பட்டுள்ளது. கேரளாவை பொறுத்தவரையில் கடந்த 8 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் பினராயி விஜயன் கேரளாவை தகர்த்து விட்டார். மக்கள் வாழ்க்கையை துக்ககரமாக மாற்றியிருக்கிறார். 1 கோடி பேருக்கு முதியோர் பென்ஷன் வழங்கவில்லை. மருத்துவமனைகளில் மருந்து இல்லை. 40,000 கோடி ரூபாய் பென்ஷனாக வழங்கப்பட வேண்டியுள்ளது. மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கக்கூட பணமில்லை. கஜானா காலியான நிலைக்கு கேரளா சென்று விட்டது. இது மக்கள் வாழ்க்கையை மிகவும் மோசமாக பாதித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான மக்கள் விரோத போக்கு குறித்து மக்கள் மனதில் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் சிறந்த மாற்று காங்கிரஸ் என்ற மனநிலை மக்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. எக்காரணம் கொண்டும் கேரளாவில் பாஜகவை வரவிட மாட்டோம். பாஜகவை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய வேலையாக உள்ளது. பாஜகவுக்கு மிகவும் பயந்துதான் பினராயி விஜயன் கேரளாவை ஆட்சி செய்து வருகிறார். பாஜகவுக்கும் சேர்த்து பினராயி விஜயன் பிரச்சாரம் செய்து வருகிறார். பினராயி விஜயன்தான் கேரள மாநிலம் பார்த்த மிகவும் பயந்த முதலமைச்சர் என சதீசன் சாடியிருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் மொத்தம் உள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 19 தொகுதிகளில் வென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியில் வென்றது. பாஜக 1 தொகுதியில் கூட வெல்லவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் 1 தொகுதியையாவது வென்று கேரளாவில் தனது வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் என பாரதிய ஜனதா துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகர் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் 2006 முதல் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறார். தற்போது முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா 2 இடத்தை பிடித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் தவிர திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி, அட்டிங்கல் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் ஆகியோர் முக்கிய பாரதிய ஜனதா வேட்பாளர்களாக கருதப்படுகின்றனர். அண்ணாமலை வெற்றி பெற்றால் கோவையிலிருந்து ஒரு மத்திய அமைச்சர் என தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்து வந்தது போல, சுரேஷ் கோபியும் நான் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவின், திருச்சூரிலிருந்து ஒரு மத்திய அமைச்சர், இது மோடியின் கேரண்டி என பிரச்சாரம் செய்திருக்கிறார். கேரளாவில் இந்துக்கள் 55%, முஸ்லிம்கள் 27%, கிறிஸ்தவர்கள் 18% உள்ளனர். மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட செறிபாதியானோர் சிறுபான்மை மதத்தவர்களாக உள்ள நிலையில் அவர்களது வாக்குகள் இன்றி வெற்றி பெற முடியாது என்ற சூழல் கேரளாவில் நிலவுகிறது. வட இந்திய மாநிலங்களில் இந்து முஸ்லிம் சிக்கல்களை மையப்படுத்தி வாக்கு பலத்தை அதிகரிக்க முயலும் பாரதிய ஜனதா கேரளாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடையே முரண்பாடுகளை உருவாக்கி அதன் மூலம் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை வெல்லலாம் என முயல்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. லவ் ஜிகாத் என்ற பெயரில் இந்து மற்றும் கிறிஸ்துவ மதப்பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் ஏமாற்றி திருமணம் செய்வதாகவும், அதன் மூலம் மதமாற்றத்தில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதற்கேற்றாற்போல் இஸ்லாம் மதத்திற்கு வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பில் இணைக்கப்பட்டதாக கூறும் கேரள ஸ்டோரி எனும் சர்ச்சைக்குரிய திரைப்படத்தை கத்தோலிக்க கிறிஸ்துவ தரப்பினர் திரையிட்டிருப்பது கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் இப்படத்தை இந்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் ஒளிபரப்பு செய்த விவகாரம் கேரள தேர்தல் களத்தில் எதிரொலித்திருக்கிறது. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள நிலையில் வழக்கமாக இருக்கும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை பெற காங்கிரஸ் முயல்கிறது. அதேபோல் கடந்த தேர்தலில் இழந்த பெரும்பாலான தொகுதிகளை இந்த தேர்தலில் வென்று இந்திய அளவில் தங்களது வெற்றி எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயன்று வருகிறது. மொத்தத்தில் கேரளாவின் தேர்தல் களத்தை பொறுத்த மட்டில் இடது கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பாஜக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் பிரதானமாக இடது கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி உள்ளது. இந்திய தேர்தல் களம் குறித்து தொடர்ந்து ஆராய்வோம். இணைந்திருங்கள் SBS தமிழுடன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.